வணக்கம். தமிழ் மரம் அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 39. வாசிப்பவர் மதுமிதா. நான் அருணோதயம் ஆவதற்கு முன் ஞானாம்பாளை பார்த்து, நீ மகாராஜாவாயிருப்பதால் உன்னோடு கூட நான் சமான ஸ்கந்தமாயிருப்பதை பார்க்கிறவர்கள் விபரீதமாக எண்ணிக்கொள்வார்கள். நான் இன்னானென்று உண்மையை தெரிவிப்பதும் கூடாத காரியமாயிருக்கின்றது. நீயும் பொய் சொல்ல மாட்டாய். இந்த சங்கடங்களையெல்லாம் யோசிக்கும் போது நான் ஒரு இடத்தில் தனிமையில் இருப்பது உத்தமம் என்று நினைக்கிறேன் என்றேன். அவள் என்னை பார்த்து, மத யானை ஏறியும் திட்டிவாசலில் நுழைவது போல நமக்கு ராஜபட்டம் கிடைத்தும் நாம் ஒருவருக்கு பயப்பட வேண்டுமா? உங்களை மேலான இடத்தில் வைத்து நான் கைகட்டி சேவிக்காமல் இந்த ராஜாங்க நிமித்தம் உங்களை எனக்கு சமானமாக வைத்து கொள்ளும்படி நேரிட்டிருப்பது எனக்கு எவ்வளவோ மனஸ்தாபமாயிருக்கிறது. நீங்கள் அதை கூட ஜனங்கள் வித்தியாசமாய் நினைப்பார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளட்டும். நான் இனிமேல் உங்களை ஒரு நிமிஷம் கூட பிரிகிறதில்லை என்று பிரதிக்ஷை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதற்கு முன் உங்களை பிரிந்துபட்ட துன்பம் போதாதா? இன்னமும் பிரிய வேண்டுமா? நீங்கள் இன்னார் என்று மற்றவர்களுக்கு உண்மையை தெரிவிப்பது அசாத்தியமாயிருந்தாலும் நான் பொய்யும் சொல்லாமல் தக்கபடி சொல்லி சமாளித்துக் கொள்வேன் என்றாள். நான் ஞானாம்பாளை பார்த்து, மகாராஜாவே, உங்களுடைய கட்டளை பிரகாரம் நடக்க சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி சிரித்தேன். அவளுடைய சிவந்த வாயை திறந்து பல் வரிசை தோன்றும்படியாக அவள் சிரித்தது எப்படி இருந்ததென்றால், பவள பெட்டியை திறந்து அதில் இருக்கிற முத்துச்சரங்களை விரித்து காட்டினது போல் இருந்தது. அன்றைய தினம் பட்டாபிஷேகமான மறுநாளானதால் மந்திரி பிரதானி முதலானவர்கள் வந்து தரிசன மகாலில் ராஜபேட்டிக்கு காத்திருப்பதாக உத்தியோகஸ்தர்கள் தெரிவித்தார்கள். நானும் ஞானாம்பாளும் உயர்ந்த வஸ்திராபணங்களை தரித்து கொண்டு தரிசனமாளுக்கு போய் சித்ராசனத்தில் வீற்றிருந்தோம். நான் ராஜாவோடு கூட சமானமாயிருப்பதை பார்த்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியமடைந்து என் முகத்தை வெறிக்க வெறிக்க பார்த்தார்கள். உடனே ஞானாம்பாள் அவர்களை நோக்கி சொல்லுகிறாள், என்னோடு கூட ஆசனத்தில் இருப்பவர் என்னுடைய அத்தை குமாரர். அவரும் நானும் ஒரே இடத்தில் பிறந்து, ஒரே இடத்தில் வளர்ந்து, ஒரே இடத்தில் கல்வி கற்று, ஒரே இடத்தில் வாழ்ந்தோம். எனக்கு பிராணன் அவர்தான், அவருக்கு பிராணன் நான்தான். எனக்கு அவரே பிரியர், அவரே அன்பர். இளமை பருவம் முதல் எனக்கு அவரே காவலர், அவரே துணைவர். என்னை ஒரு நாளும் பிரியாதவர். பிரிந்து வெளிப்பட்டு வந்துவிட்டதால் அவரை தேடிக்கொண்டு வந்த இடத்தில் எனக்கு பட்டாபிஷேகம் கிடைத்தது. அவருடைய யோக்கியதையை நீங்களும் அறிவீர்கள். பொழுது விடியாதபடி முந்தி பாடி பிறகு பொழுது விடியும்படியாக பாடினவர் இவர்தாம் என்றாள். இதை கேட்ட உடனே மந்திரி பிரதானிகள் எல்லோரும், ஆம் ஆம், இவர் மகாவரப்பிரசாதி, புண்ணியாத்மா, இவரை அரசராக நியமிக்க வேண்டும் என்பது அநேகருடைய கருத்தாய் இருந்தது. இவர் மகாராஜாவுக்கு சமீப பந்துவாயிருந்தது எங்களுக்கு பரம சந்தோஷம் என்றார்கள். உடனே ஞானாம்பாள் அவர்களை நோக்கி, இவரை அரசராக தெரிந்து கொள்ள அநேகர் அபேட்சித்ததாக நீங்கள் சொல்லுகிறபடியால் இவரை உபராஜாவாக வைத்து கொண்டு ராஜ்யபாரம் செய்ய வேண்டுவது என்னுடைய ஆசத்தியமாயிருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றாள். உடனே அவர்கள், இவருடைய மகிமையை நாங்கள் பிரத்யக்ஷமாக அறிந்திருக்கிறோமாதலால் அவர் உங்களுக்கு உபராஜாவாயிருக்க எங்களுக்கு சம்மதம்தான். நீங்கள் இருவரும் அரோகதிகாத்திரியாய் நெடுங்காலம் அரசாளும்படி கடவுள் அனுகிரகிப்பார் என்று சொல்லி உத்தரவு பெற்று கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் போன பிற்பாடு நான் ஞானாம்பாளை பார்த்து, உன்னுடைய சாமர்த்தியமே சாமர்த்தியம், நீ நினைத்தபடி நிறைவேற்றிவிட்டாய். நான் இன்னான் என்று அவர்களுக்கு தெரிவித்த விஷயத்தில் நீ ஒரு பொய்யையும் கலக்காமல் உண்மையையே பேசினாய். பிரியன், அன்பன், காவலன், துணைவன் என்கிற வார்த்தைகளினால் நான் உனக்கு பர்த்தாவென்று தெரிவித்தாய். ஆனால் அந்த வார்த்தைகளை நீ உபயார்த்தமாக உபயோகித்தபடியால் நான் உனக்கு பிரியமான நேசன். சிறு பருவம் முதல் நான் உனக்கு துணையாயிருந்தவன், காவலாயிருந்தவன் என்று அவர்கள் அர்த்தம் பண்ணியிருப்பார்களேயன்றி நான் உனக்கு கணவன் என்று கிரகித்திருக்க மாட்டார்கள். இவ்வளவு வாக்கு சாதுரியமாக பேச யாருக்காவது வருமா என்றேன். அவள் என்னை பார்த்து சிரித்து கொண்டு, நீங்கள் பொழுது விடியாமல் போகவும் பிறகு விடியவும் செய்த சாமர்த்தியமும் என்னுடைய வாய் சாமர்த்தியமும் இரண்டும் சமானம்தான். மனதிலே கபடத்தை வைத்து கொண்டு சிலேஷையாக ஒருவரிடத்தில் பேசுவது பொய்தானே? நம்முடைய வார்த்தைக்கு பிறர் தப்பான அர்த்தம் செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே அவர்களை திருத்தாமல் இருப்பதும் கரவடமல்லவா? ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல நான் தரித்து கொண்டிருக்கிற ஆண் வேஷமே முழு மோசமானதால் அதை ஸ்தாபிக்கிறதற்கு இத்தனை பொய்களினுடைய சகாயம் வேண்டியிருக்கிறது என்று சொல்லி பெருமூச்செறிந்தாள். மகாராஜாவாகிய ஞானாம்பாளும் உபராஜாவாகிய நானும் சிங்காசனம் ஏறி ராஜ்ய பரிபாலனம் செய்யத் தொடங்கினோம். செங்கோல் கோணாமலும் மனுநீதி தவறாமலும் வர்ணாச்சாரங்கள் பேதிக்காமலும் மாத மும்மாரி பெய்யவும் முப்போகம் விளையவும் ஆறில் ஒரு கடமை வாங்கி அரசாட்சி செய்தோம். முந்தின அதிகாரத்தில் விவரித்தபடி ராஜாக்கள் பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய அனுகூலங்களையெல்லாம் குறைவரச் செய்தோம். தேவாலயம், தர்மசத்திரம், பாடசாலை, வைத்தியசாலை, பல தொழிற்சாலை முதலியவைகளில் பழமையாயிருந்தவைகளையெல்லாம் புதுப்பித்தோம். இல்லாத கட்டடங்களை நூதனமாக கட்டுவித்தோம். ஜீரணமாயிருந்தவைகளை ஜீரயுத்தோரணம் செய்தோம். பழைய இராஜாங்கத்தில் உத்தியோக நியமன விஷயத்தில் நடந்திருந்த அக்கிரமங்களை எல்லாம் நாங்கள் திருத்தி சீர்படுத்தினோம். எப்படி என்றால், அறுக்க மாட்டாதவன் இடுப்பிலே 58 அறிவாள் என்கிற பழமொழிப்படி ஒரு வேலை கூட பார்க்க சக்தி இல்லாதவனுக்கு ரெவன்யூ வேலை, மாஜிஸ்திரேட் வேலை, சிவில் விவகார வேலை முதலிய பல வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. பலசரக்கு கடைக்காரனை பைத்தியம் பிடித்தது போல் அந்த அதிகாரி ஒரு வேலையையாவது சரியாக பார்க்காமல் எல்லா வேலைகளையும் போட்டு குழப்பிக்கொண்டு காலம் போக்கினான். நாங்கள் ஒவ்வொரு வேலையையும் தனியே பிரித்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு உத்தியோகஸ்தனை பிரத்யேகமாக நியமித்தோம். இரு காதவழி முக்காதவழி தூரத்துக்கு அப்பால் ஒவ்வொரு கச்சேரி இருந்தபடியால் ஜனங்கள் அவ்வளவு தூரம் போய் நியாயம் பெற்றுக்கொள்வது பிரயாசமாயிருந்தது. நாங்கள் சமீபமான இடங்களில் கச்சேரிகளை ஸ்தாபித்து ஜனங்களுக்கு சகாயம் செய்தோம். உத்தியோக வரிசையில் ஒழுங்கீனமாய் கீழ்ப்படியிருக்க வேண்டியவர்கள் மேற்படியிலும், மேற்படியில் இருக்க வேண்டியவர்கள் கீழ்ப்படியிலும் வைக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் அந்த ஏற்பாட்டை தலைகீழாக மாற்றி அவரவர்களுடைய யோக்கியதைக்கு தகுந்த ஸ்தானங்களில் நியமித்தோம். அதிக வேலையுள்ள உத்தியோகஸ்தர்களுக்கு குறைந்த சம்பளமும், குறைந்த வேலையுள்ளவர்களுக்கு அதிக சம்பளமும் நிஸ்கரிக்கப்பட்டிருந்தன. நாங்கள் அந்த அக்கிரமத்தையும் திருத்தி சரிப்படுத்தினோம். சில உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் இருக்க அவர்களுக்கு வகை தொகை இல்லாமல் ஏராளமாய் சம்பளங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. நாங்கள் அந்த உத்தியோகங்கள் அனாவசியம் என்று அடியோடே மர்த்தனம் செய்துவிட்டோம். ஜனங்களுடைய நன்மைக்கு விரோதமாக உத்தியோகஸ்தர்களுக்கு அபரிமிதமான சம்பளங்களை ஏற்படுத்தி அந்த சம்பளங்களை கொடுப்பதற்காகவே நிலவரி, வீட்டு வரி முதலிய நியாயமான வரிகளை தவிர காற்று வரி, மழை வரி, தீப வரி, கால்நடை வரி, மார்க்க வரி, கல்யாண வரி, துக்க வரி, ஜனன வரி, மரண வரி, மலஜல வரி முதலிய அநியாய வரிகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். நாங்கள் நிலவரி, வீட்டு வரி முதலிய நியாயமான வரிகளை வைத்து கொண்டு மற்ற வரிகளை எல்லாம் நீக்கிவிட்டோம். சில தேசங்களில் வியாஜியங்களுக்கு முத்திரை வரி ஏற்பட்டிருப்பது போல விக்ரமபுரியில் வியாஜியம் கொண்டு வருகிற ஒவ்வொருவரும் வியாஜிய தொகைக்கு தக்கபடி முந்தி வரி கொடுக்க வேண்டும் என்றும், வரி கொடாதவர்களுடைய வழக்கை அங்கீகரிக்க கூடாதென்றும் சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சட்டம் அக்கிரமம் என்று நாங்கள் மாற்றிவிட்டோம். ஏனென்றால் ஜனங்களுக்கு சரீர துன்பம் இல்லாமலும் சொத்து நஷ்டமில்லாமலும் ரட்சிக்க வேண்டியது ராஜாக்களுடைய பிரதான கடமையாய் இருக்கிறது. அதற்காகவே நிலவரி, வீட்டு வரி முதலான வரிகள் வாங்கப்படுகின்றன. அந்த காரணத்தை பற்றியே சரீரத் துன்பம், களவு முதலிய குற்ற விஷயங்களில் ஒரு வரியும் வாங்காமல் ராஜாவே வாதியாயிருந்து துன்ப நிவாரணம் செய்கிறான். அப்படியே சில விவகாரங்களிலும் ராஜாவே வாதியாயிருந்து சொத்து நஷ்டம் அடைந்தவர்களிடத்தில் யாதொரு வரியும் வாங்காமல் அவர்களுக்கு நஷ்ட பரிகாரம் செய்ய வேண்டியது நியாயமாயிருக்கிறது. முன்னமே பொருள் நஷ்டம் அடைந்து வியாஜியம் கொண்டு வருகிறவனை பார்த்து, நீ நமக்கு வரியும் கொடுத்தால்தான் உன் வழக்கை அங்கீகரிப்போம் என்று சொல்வது எவ்வளவு அநியாயம்! துன்பப்பட்டவர்களுக்கு யாதொரு செலவும் இல்லாமல் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டியது ராஜாக்களுடைய முக்கியமான கடமை அல்லவா? நியாய பரிபாலனத்துக்கு வரி வாங்குவது துஷ்டர்களுக்கு அனுகூலமாயும் சிஷ்டர்களுக்கு பிரதிகூலமாயும் முடியுமல்லவா? வியாஜியங்களுக்கு வரி வாங்காவிட்டால் துர்வியாஜியங்கள் அதிகரிக்கும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஒருவன் துர்வியாஜியம் கொண்டு வந்ததாக ருசுவான பிற்பாடு அவனை மட்டும் தண்டிப்பது கிரமமேயல்லாமல் துர்வழக்குகள் வரும் என்கிற காரணத்துக்காக நியாய வழக்குகளிலும் முந்தியே வரி வாங்குவது அக்கிரமமல்லவா? ஒரு ஊரில் குற்றவாளி இன்னான் என்று தெரியாமல் இருக்கும்போது இந்த ஊரில் உள்ளவர்களையெல்லாம் தண்டித்து விட்டால் குற்றவாளியும் தண்டனை அடைவான் என்கிற எண்ணத்துடன் ஊரில் உள்ளவர்களையெல்லாம் தண்டிப்பது கிரமமாயிருக்குமா? அப்படியே துர்வழக்குக்காரன் இன்னான் என்று தெரிவதற்கு முன்னமே அவனை தண்டிப்பதற்காக நியாய வழக்குக்காரர்களிடத்திலும் வரி வாங்குவது நியாயமாயிருக்குமா? நியாயஸ்தலங்களில் 100 வழக்குகள் வந்தால் 90 வாதிபட்சத்திலும் 10 மட்டும் பிரதிவாதத்திலும் தீர்மானிக்கிறது சர்வத்திர சாதாரணமாயிருக்கிறது. அந்த 10 துர்வழக்காளிகள் இன்னாரென்று தெரிவதற்கு முன்னமே அவர்களை தண்டிப்பதற்கு 90 நியாய வழக்காளிகளையும் தண்டிப்பது முறையா? துர்வழக்குகள் வருகிறதற்கு நியாயாதிபதிகளுடைய அறியாமையும் பக்ஷபாதமும் அபரிசுத்தமுமே முக்கிய காரணமாயிருக்கிறது. நியாயாதிபதிகள் தகுந்த சமர்த்தர்களாயும் சாஸ்திர விற்பன்னர்களாயும் அனுபோகஸ்தர்களாயும் நீதிமான்களாயும் இருப்பார்களானால் அவர்கள் முன்பாக துர்வழக்குகள் வருமா? வந்தாலும் ஜெயிக்குமா? உலகத்தில் ஆஸ்திவந்தர்கள், ஏழைகள் என்கிற இரண்டு வகுப்பில் ஆஸ்தி வந்தவர்கள் எந்த வரியாயிருந்தாலும் கொடுத்துவிட்டு வியாஜியம் தொடங்குவார்கள். ஆஸ்தி வந்தர்களால் துன்பத்தை அடைந்த ஏழைகள் வரிகொடுக்க நிர்வாகம் இல்லாமையினால் வியாஜியம் செய்ய அசக்தர்களாயிருப்பார்கள். ஆகையால் வியாஜிய வரி பணக்காரர்களுக்கு மட்டும் சாதகமாயும் ஏழைகளுக்கு துன்பமாயும் இருக்கும். இப்படிப்பட்ட பல காரணங்களால் வியாஜிய வரியை நீக்கிவிட்டோம். ஆனால் துர்வழக்குக்காரர்களை கண்டிக்க வேண்டியது அகத்தியமானதால் நியாயாபதிகள் பூரண விசாரணை செய்வது துர்வழக்கென்று அபிப்பிராயப்பட்டால் அந்த வழக்காளி ராஜாவுக்கு அபராதமும் பிரதிவாதியினுடைய செலவுகளும் கொடுக்கும்படி சட்டம் ஏற்படுத்தினோம். அந்த துர்வழக்குக்காரன் அப்பீல் செய்யாவிட்டாலும் அல்லது அப்பீல் செய்து தோற்று போனாலும் அவனிடத்தில் அந்த தொகையை வசூல் செய்கிறதென்று நிபந்தனை செய்தோம். லிகித ரூபமாய் பிறக்கிற சகல பத்திரங்களையும் ஆதரவுகளையும் பதியும்படி ஊருக்கு ஒரு உத்தியோகசாலையை உண்டு பண்ணி தக்க உத்தியோகஸ்தர்களை நியமித்தோம். அவர்கள் ஒவ்வொரு ஆதரவும் வாஸ்தவம் என்றும் உபயவாதிகளுடைய பூரண சம்மதத்துடன் பிறந்ததாவென்றும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் ஒத்திருக்கிறதா என்றும் பூரணமாய் விசாரித்து தெரிந்து கொண்டு புஸ்தகத்தில் பதியும்படிக்கும் அப்படி பதிவான ஆதரவுகள் நியாயஸ்தலத்தாருடைய தீர்ப்புக்கு சமானம் என்றும் அவைகளை பற்றி வேறே வியாஜியம் செய்யாமலே நிறைவேற்றலாம் என்றும் நிபந்தனை செய்தோம். அதனால் ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாகி எங்களை மென்மேலும் ஆசீர்வதித்தார்கள். வக்கீல்களுக்கும் எழுத்து கூலிக்காரர்களுக்கும் வருமானம் குறைந்து போய்விட்டதால் அவர்கள் எங்களுக்கு அளவிறந்த சாபங்கள் கொடுத்தார்கள். அவர்களுடைய சாபங்களுக்கு ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை ஈடாக கொடுத்துவிட்டு நாங்கள் நினைத்த காரியங்களை நிர்பயமாக நடத்தினோம். விகித சம்பந்தமான வியாஜியங்களையெல்லாம் மேற்கண்டபடி சுலபமாய் தீர்ந்து போய்விட்டபடியால் பாக வழக்குகள், பாத்திய வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், வாயுடம்படிக்கை பற்றிய வழக்குகள் என்கிற நஷ்ட வழக்குகள் முதலியவைகளை மட்டும் நியாயஸ்தலங்களில் செய்யப்பட்டன. அந்த வழக்குகளும் காலதாமதமில்லாமலும் ஜனங்களுக்கு தொந்தரவும் செலவும் இல்லாமலும் சீக்கிரத்திலே தீரும்படிக்கு அநேக விதிகளை ஏற்படுத்தினோம். முந்தைய இராஜாங்கத்தில் நியமிக்கப்பட்ட சில அதிகாரிகள் தினந்தோறும் உத்தியோகசாலைக்கு போகாமல் கார்த்திகை பிறை போலவும் வால் நட்சத்திரம் போலவும் எப்போதாவது ஒரு காலத்தில் தோன்றி மறைந்து போனார்கள். சில நியாயாதிபதிகள் நியாய சபைக்கு போகிற நேரம் ஒரே தன்மையாயிராமல் ஒரு நாள் காலையிலும், ஒரு நாள் மத்தியானத்திலும், ஒரு நாள் மாலையிலும், ஒரு நாள் அஸ்தமித்த பின்பும் நியாய சபைக்கு போகிற வழக்கமாயிருந்தபடியால் வியாஜியக்காரர்கள் தாங்கள் எந்த நேரத்தில் நியாயஸ்தலத்துக்கு போகிறதென்றும் தெரியாமல் அவஸ்தைப்பட்டார்கள். நியாயாதிபதி நேற்றைய தின காலையில் வந்தபடியால் இன்றைய தினமும் காலையில் வருவான் என்று வழக்காளிகள் போய் காத்திருந்தால், நியாயாதிபதி காலையில் வராமல் கட்சிக்காரர்கள் இல்லாத சமயங்களில் வந்து கூப்பிட்ட போது கட்சிக்காரர்கள் ஆஜராகவில்லை என்னும் காரணத்தால் வியாஜியங்களை தள்ளி கொண்டு வந்தார். கூப்பிட்ட போது ஆஜராகியவர்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறதில்லை. அவர்கள் ஆஜராகாமல் போனால் மட்டும் வழக்குகள் தள்ளப்பட்டன. சில கலெக்டர், தாசில்தார் முதலான அதிகாரிகள் சித்தாதிகளைப் போல இன்றைக்கு ஓர் ஊர், நாளைக்கு ஒரு ஊராக சஞ்சரித்து ஒரு ஊரில் மனு கொடுத்தவர்களை அதற்கு தூரமான வேறொரு ஊரில் கூப்பிட்டு அவர்கள் காத்திருக்கவில்லை என்னும் காரணத்தினால் அவர்களுடைய மனுக்களை நிர்மூலம் செய்தார்கள். சில நியாயாதிபதிகள் வியாஜியங்களை விசாரிக்கும்படியான சிரமத்தை நீக்கிக் கொள்வதற்காக நான் ஜாயிண்டர், மிஸ் ஜாயிண்டர் முதலிய பல தோஷங்களை சொல்லி வழக்குகளை சர்வ சங்காரம் செய்து வந்தார்கள். சில நியாயாதிபதிகள் பிரியாது முதலிய தாஸ்வேஜுகளை பார்வையிட்டாலும் ஒவ்வொரு வியாஜியத்துக்கும் ஆதாரமான சட்ட சாஸ்திரங்களை தாங்களே பார்த்து தெரிந்து கொள்ளாமலும் வக்கீல்களுடைய வாய்ப்பிறப்பை கொண்டு தீர்மானிக்கிறதும் வக்கீல்கள் நியாயத்தை எடுத்து காட்டவில்லை என்று அவர்கள் மேலே குறை சொல்லி அநியாய தீர்ப்பு செய்கிறதுமாயிருந்தார்கள். சில அதிகாரிகள் அஷ்டாவதானம் செய்வது போல் அநேக வியாஜியங்களை ஒரே காலத்தில் விசாரிக்க தொடங்கி ஒன்றையும் முடிக்காமல் திருப்பதி அம்பட்டன் சவரம் செய்தது போல் அறையும் குறையுமாக தீர்த்து வந்தார்கள். சில அதிகாரிகள் விசாரணைக்கெடுவை ஒத்தி வைத்து காலத்தை நீட்டிவிட்டு கொண்டு கட்சிக்காரர்களை சிக்ஷித்து வந்தார்கள். சிலர் விசாரணைக்கெடுவை வழக்காளிகளுக்கு தெரிவிக்காமல் குட்டிச்சுவரிலே தேல் கொட்ட தண்ணீர் மிடாவிலே நெறிகட்டினது போல் நியாயம் ஒரு பட்சம் இருக்க வேறொரு பட்சத்தில் நியாயாதிபதிகள் இருந்து கொண்டு அதற்கு ததானுசாரமாக சாட்சிகளை அதட்டி உரட்டி வாக்குமூலங்கள் வாங்கி கொண்டு எக்கச்சக்கமாய் தீர்மானித்து வந்தார்கள். சில நியாயாதிபதிகள் தீர்க்க தரிசிகளைப் போல வழக்காளிகளை பார்த்த மாத்திரத்தில் இவன் யோகியன், அவன் அயோகியன் என்று தப்பான எண்ணம் கொண்டு அதற்கு தக்கபடி சாதக பாதகம் செய்து வந்தார்கள். செப்பிடு வித்தைக்காரர்கள் ஒரு நிமிஷத்தில் செப்பையும் பந்தையும் மாற்றுவது போல சில நீதி அதிபதிகள் ஒருவருடைய அனுபவ சுதந்திரங்களை ஒரு நிமிஷத்தில் மாற்றி அநியாயம் செய்தார்கள். குற்ற விசாரணை செய்வதற்கு முன்னமே ஒவ்வொருவரையும் குற்றவாளி என்று நிச்சயித்து தண்டனை செய்வதிலே முயற்சியாயிருந்த நீதிக்காரர்களும் பலரே. சில நியாயாதிபதிகள் எப்போதும் வாதி பட்சத்திலும், சில நியாயாதிபதிகள் எப்போதும் பிரதிவாதி பட்சத்திலும் இருந்து நியாயத்தை புரட்டினார்கள். சில நியாயாதிபதிகள் வியாஜியக்காரர்களை கண்டவுடனே அக்னி தேவனுக்கு அபிஷேகம் செய்தது போல் அவர்கள் மேல் சீறி விழுந்து அசப்பிய வார்த்தைகளை பிரயோகித்து வந்தார்கள். நாங்கள் அந்த அதிகாரிகளுக்கு அபராதம் ஆக்கினைகள் விதித்து அவர்கள் இனிமேல் அனுசரிக்க வேண்டிய நீதி நெறிகளை போதித்தது மட்டுமன்றி ஒவ்வொரு வழக்கிலும் உண்மையை கண்டுபிடிக்க அவர்களால் கூடிய பிரயாசம் எடுத்து கொள்ள வேண்டும் என்றும், எந்த நியாயாதிபதியாவது நியாயத்தை கண்டுபிடியாமல் தீர்மானம் செய்தால் அவன் உத்தியோகத்திற்கு அனர்ஹன் என்றும் எச்சரிக்கை செய்தோம். வியாதி வந்த பிற்பாடு பரிகாரம் செய்வதை பார்க்கிலும் வியாதி வராமலே தடுக்க பிரயாசப்படுவது நன்மையாயிருப்பது போல, குற்றம் நடந்த பிற்பாடு தண்டிப்பதை பார்க்கிலும் குற்றம் நடவாமலே தடுக்க போலீஸ் வீரர்கள் பிரயாசப்பட வேண்டுமென்று உத்தரவு செய்தோம். குற்றவாளியை தண்டிக்கிற விஷயத்தில் நீதியும் இரக்கமும் பொருந்தி இருக்க வேண்டுமென்றும், குற்றம் ருசுவாகிய வரையில் ஒவ்வொருவனும் மாசற்றவனென்று ஊகிக்க வேண்டுமென்கிற விதியையும், சந்தேகத்தின் பிரயோஜனத்தை குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டுமென்கின்ற விதியையும் அனுசரிக்க வேண்டுமென்றும், தண்டனையான குற்றவாளி அப்பீல் செய்கிற பட்சத்தில் அப்பீல் முடிவாகிற வரையில் தண்டனையை நிறைவேற்றாமல் நிறுத்தி வைக்க வேண்டுமென்றும் கட்டளையிட்டோம். குற்றவாளிகளை சாட்டை முதலிய கருவிகளால் அடிக்கும்போது விதிக்கப்படுகிற தண்டனையானது மிருகங்களுக்கும் பிராயமான மிளேச்சர்களுக்கும் உரியதே தவிர, நாகரீகமடைந்த தேசங்களுக்கு அனுசிதமாகையால் அந்த கொடிய தண்டனை எங்களுடைய ராஜ்யத்தில் இல்லாதபடி நீக்கிவிட்டோம். பகுத்தறிவுள்ள சிறு பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிற பட்சத்தில் அவர்களை மற்ற குற்றவாளிகளிடம் சேர்க்காமல் பிரத்யேகமான இடத்தில் வைத்து அவர்களுக்குரிய தொழில், கல்வி முதலியவைகளை பயிற்றும்படி திட்டம் செய்தோம். அப்படியே தண்டனை அடைந்த ஸ்திரீகளுக்கும் பிரத்யேகமான காராகிருகம் ஏற்படுத்தி அவர்களுடைய மானத்தை காப்பாற்றினோம். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 39 முடிவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.